யோசுவா 1:7 வசனம் 1-5 வரைக்கும்.
சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள், எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகனுடைய குமாரனாகிய சத்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலரை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள கெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவானிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியது இல்லை, ஏறக்குறைய 2,000-3,000 பேர் போய் பூமி ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3,000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெறி துவங்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலையிறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று.
ஒரு சபையாக நம்ம ஆண்டவர்கிட்ட பல காரியங்களை கேட்குறோம் இல்லைங்களா, ஜபத்தில் பல காரியங்களை கேட்குறோம். நம்ம ஓப்பனாக கேட்டு பார்த்தோம்னா ஏன் ஆண்டவர் நம்ம ஜபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேன்றார். உதாரணத்துக்கு ரொம்ப முக்கியமாக பல நாட்களாக நம்ம ஒரு சபைக்கு ஒரு இடத்த பற்றி நம்ம கேட்டுட்டு வரோம். அதுக்கு உங்களுக்கு தெரியாது பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு, நான் சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் டெய்லி முயற்சி எடுத்து பார்த்துட்டு வரும்போது ஒன்று இல்லைன்னா இன்னொரு தடை வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஓரளவுக்கு பணம் ரெடி ஆகிட்ட பிறகு இடம் பிரச்சனை, இடம் கிடச்சிச்சுன்னா டாக்குமெண்ட்டு பிரச்சனை, டாக்குமெண்ட்டு பிரச்சனைனா ரேட்டு பிரச்சனை, அது கூடி வரவே முடியாத ஒரு பிரச்சனையில் இருக்கு. இது ஏன் இப்படி நடக்குது, இதில் ஆண்டவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு? அது மாத்திரம் இல்லாமல் நம்ம இந்த சபை ஒரு இடம் கேட்டுறது உலக பிரகாரமாக நமக்கு ஒரு பெரிய இடம் வேணுன்ற நோக்கத்தில் கேட்கல. ஆண்டவர் சபையை நம்ம ஆண்டவர் எவ்வளோ ஆழமான சத்தியங்களை படிக்கிறோமே, ஒரு ஏரியாவை பார்த்து பல மக்கள் வரமாட்டேன்றாங்க, நம்ம உள்ளே இருக்கிறோம் ஒரு மாதிரி இருக்கோம்னு கொஞ்சம் ஒரு நல்ல இடத்துல வச்சோன்னா பல பேர் இந்த சத்தியம் போய் சேருமேன்ற ஒரு பாரம். இன்னும் சில பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நல்லபடியாக நடத்தலாம், கொஞ்சம் பெரிய இடம் இருந்தான்ற ஒரு பாரம். ஆண்டவருடைய ராஜ்யம் பெருகணுன்ற நோக்கத்தோடு நம்ம செய்யும்போது ஆண்டவர் ஏன் நம்ம ஜபத்தை கேட்க மாட்டேன்றாரு? ஏன் கொஞ்ச கால பகுதியாக நமக்கு சபை முன்னேற்றோன்றது பார்க்க முடிய மாட்டேங்குது? ஆத்துமாக்களுடைய வளர்ச்சி காஸ்பல்ஸ் மீட்டிங்காக நடத்துகிறோம், ஏன் ஆத்துமாக்களுடைய வளர்ச்சி ஆத்ம எண்ணிக்கை கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக நின்று போன மாதிரி தெரியுது? வேர் இஸ் த பிளஸ்ஸிங் ஆஃப் காட் ஒரு சபைக்கு? ஏன் நமக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்தோன்னா, ஏன் வளர்ச்சி இல்லை, தனிப்பட்ட விதத்துலேயும் எத்தனை தடைகள் பல பேருக்கு இருக்குது, ஏன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்தோன்னா, ஒருவேளை இன்றைக்கி நம்ம படிக்கிற யோசுவாவுடைய புத்தகம் அதுக்கு பதில் கொடுக்குறதா இருக்கலாம். அதை நம்ம பார்ப்போம். ஏன், ஏன்னா இந்த புத்தகம்லாம் ஒரு சரித்திரமாக நம்ம பார்த்து அதை பார்த்து அட்மையர் பண்ணுறதுக்கு போடலாம். ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவர்னு பார்த்து அட்மையர் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், அது நம்ம இந்த நாள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்படி தான் அது எழுதியிருக்கு. 1 Corinthians 10:11 போட்டிருக்கு, இவைகள்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய காரியங்கள், நம்ம வாழ்க்கையிலையும் பயன்படுத்தக்கூடிய காரியங்கள். தீமோத்தேயு 3 என்ன போட்டிருக்கு, தேவ மனிதனுக்கு புத்தி சொல்லுவதற்கு, இதெல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா. நமக்கு நம்ம இந்த நாளில் வாழ்வதற்கு தேவையான காரியங்களுக்கு தான் இந்த உதாரணங்கள் முன்மாதிரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்த்து படிச்சுக்கும் போது என்ன பார்க்குறோம், இது வர சரித்திரம் மாத்திரம் இல்லை, இது இன்றைக்கி நம்மக்கிட்ட பேச முடியும். இது வரைக்கும் நம்ம யோசுவா அந்த கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்க எரிகோ போய் பயங்கரமாக வெற்றி கொண்டதை நம்ம பார்த்தோம். அந்த கமாண்டர் வந்து யோசுவாவுக்கு காட்சி அளித்து அவர்கள் ஜெயம் கொண்டதை பார்க்குறோம். அவங்களுடைய ஜெயத்துக்கு வெற்றி இது வரைக்கும் பார்க்குறோம். யோர்தானை ஃபஸ்ட் கிளாஸாக கடந்து வந்தார்கள், எவ்வளோ பெரிய வெற்றி. அது முடிஞ்சு அடுத்ததாக எரிகோ, எவ்வளோ நல்லா வெற்றி கொண்டார்கள் பாருங்களேன். அந்த கமாண்டர் கொடுத்த கட்டளை, அந்த கட்டளையை கீழே இவங்களுடைய வெற்றிக்கு ரகசியம் என்ன? வெற்றிக்கு ரகசியம் பல வார்த்தைகளில் சொல்லலாம், ரெண்டே வார்த்தைகளில் சொல்லணும்னா விசுவாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. அதாங்க வேறு பெரிய விஷயமே இல்லை. விசுவாசித்து ஆண்டவர் மேலே சார்ந்து சாமி என்ன சொல்கிறியோ அதுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எனக்கு என்ன முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, முட்டாள்தனமான ஐடியா கொடுத்தாங்க மாதிரி இருந்துச்சு. இராணுவ விதத்தில் இது வரைக்கும் இராணுவத்தில் முட்டாள்தனமாக யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒரு 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 இந்த ரேம் ஹார்ன்ஸ் அதை அதுக்கு தூக்கிட்டு அந்த எக்காலங்களை தூக்கிட்டு நீ போய் சுற்றி 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 வா ஏழு வாட்டி அதுக்கப்புறம் சத்தம் போடு அது கீழே விழுந்துடும். யாராவது நம்ப முடியுமா? யார் எந்த தேசமாவது வென்றிருக்க முடியுமா? சரித்திரத்தில் இருக்கா? சாமி நீங்கள் சொல்கிறீங்க விசுவாசித்து நம்பி செய்கிறோன்னொன்னு எபிரேயரில் போட்டிருக்கு. எரிகோ மதில்கள் எதினாலே கீழே விழுந்தது? விசுவாசத்தினாலேயே அந்த எரிகோ மதில்கள் கீழே விழுந்ததுன்னு போட்டிருக்கு. அந்த விசுவாசத்து இராணுவ பவரை விட சரீர பிரகாரமான பவரை விட விசுவாசத்துக்கு இருக்கிற பவர் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அதைத்தான் அங்கே பார்க்குறோம். விசுவாசத்துக்கு இருக்கிற பவர் ரொம்ப பெருசு. அதனால் வெற்றியுடைய ரகசியம் என்ன? விசுவாசத்தோடு சாமிக்கு கீழ்ப்படுகிறதுல தான் வெற்றி இருக்குது. ஆனால் என்ன நடக்குது, அவங்கள அப்படி நடந்துக்கிட்டு போகும்போது என்ன நடக்குது பாருங்களேன். அவங்க விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து போகும்போது கடவுள் தன்னுடைய மகாபெரிய வல்லமையை வெளிப்படுத்தி அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குறார். வல்லமையை பயன்படுத்தி வெற்றியை கொடுக்குறாருன்றதை பார்க்குறோம். அது பார்க்கும்போது யோசுவா அந்த வெற்றிக்கு யோசுவா ஷவுட் அண்ட் சிக்னல் கொடுத்த பிறகு அவங்கெல்லாம் கத்தணும். இவர் ஷவுட் அண்ட் சிக்னல் கொடுத்துட்டு நான் போன வாட்டி சொல்லும்போது அந்த எழுதுகிறவர் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறார். டிலே பண்ணி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார் பாருங்களேன். அது ஷவுட்டுன்னு உடனே அவங்கெல்லாம் வாய் முடிக்கிட்டு எப்படா சொல்லுவார்னு இருக்காங்க. ஆனால் அது ஒரு டிலே பண்ணுற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். ஏன் உடனே கத்த வேண்டியது தானே? ஏன்னா அந்த எரிகோ மதில்கள் விழுறதை விட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? 17 ஆறாவது அதிகாரம் 17 வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. என்ன போட்டு சொன்னார் அதில் இந்த படிங்களா 17?
ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் அவருக்கு கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட கூட வீட்டில் இருக்கிற அனைவர் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடாதல் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாதாகும்படிக்கு இஸ்ரவேல் வாலயத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள்.
பாருங்களேன் என்ன சொல்றாரு, இந்த ஊருக்கு போய் நீங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு போடணும், எதுவுமே விடக்கூடாது. அவங்களாம் டார்ச் வச்சுருப்பாங்க, அந்த நெருப்பு டார்ச் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் எரிச்சு எரிச்சு எல்லாரையும் அழிக்கணும். அழித்து எதுவுமே இந்த ஊரில் விடக்கூடாது. ஏன்? இதெல்லாம் சாபத்தீடானது. இதை நீங்கள் தொட்டு இதை ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு உங்களையே சபிச்சு கொள்ளாதீங்க, உங்களை இஸ்ரவேல கலங்க செய்யாதீங்கன்னு எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கிறாரு. தொடக்கூடாது ஒன்றுமே இந்த ஊரில். எல்லாம் டிவோட்டட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன், அழிவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே தீட்டுப்பட்டிருக்கு, இதில் அழிவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. அதை தொடக்கூடாது, நீங்கள் அழிக்கணும், போய் எரிச்சு அதை அழிக்கணும். ஒன்றும் உயிரோடு எதுவுமே விடக்கூடாது, வெறும் சாகடிக்கணும் போய். அதுதான் அவர் சொன்னார். அப்படி தான் அடுத்தது, ஒன்று சாபத்தீடானதை தொடக்கூடாது, ராகாபோண்டி காப்பாற்றணும். அப்புறம்
சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றான்.
ரெண்டாவதாக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஒன்று சாபக்கீடானது தொடக்கூடாது. ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணு இவங்க பிடிக்கிற முதல் ஊர் இது கானான் தேசத்தில். முதல் காரியம் யார் கொடுக்கணும்? முதல் பலன் கர்த்தருக்கு கொடுக்கணும். அதனால் இங்கே இருக்கிற வெள்ளியோ பொண்ணோ எதுவுமே நீங்கள் தொடக்கூடாது, எல்லாமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து சேரணும். ஏன்னா முதல் கனி அவருக்கு கொடுக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அதான் கொடுத்தார். அதை கொடுக்கும்போது என்ன பார்க்குறோம்? இதில் தாங்க நம்ம படிச்சுக்கிறோம், சபையாக நாம் முன்னேற வேண்டும், நாம் ஒரு லேண்டை வாங்கணும், இல்லை காஸ்பிள் நம்ம மூலமாக பரவணும், அநேக ஆத்துமாக்கள் பரவணும் அப்படின்னும் போது நமக்கு இருக்கக்கூடிய வெற்றி விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதில்ல. ஆண்டவர் மேலே சார்ந்து கீழ்ப்படிஞ்சால் உனக்கு வெற்றி. ஆனால் எல்லாத்தையும் கெட்டு குட்டிசோராக ஆக்கக்கூடியது வந்து ஆக்கானுடைய பாவம். நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சபையே கெடுத்து அழிக்கக்கூடியது ஆக்கானுடைய பாவம். நம்மளை முன்னேறாமல் கடவுளுடைய சாபத்தை கொண்டு வந்து கோபத்தை கொண்டு வந்து நம்மளை அழிக்கக்கூடியது ஆக்கானுடைய பாவம். அந்த ஆக்கானுடைய பாவம் என்ன என்பதை நம்ம இன்னைக்கு படிக்கணும். அதுதான் யோசுவாவில் சொல்லப்படுது. இதில் பார்க்கும்போது ஆக்கானுடைய பாவம் அதுதான் இந்த அதிகாரத்தில். நான் இதை படித்து ரொம்ப நடுங்கி நடுங்கி போனேங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு நடுக்கத்தோடு தான் இதை படிக்கணும். ஆண்டவரே எங்களை உணர்த்தும் அப்படின்னு. இந்த சாபத்தீடான பயங்கரமான பாவம், அதை நம்ம பார்க்க கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்கணும். இது ஒரு மூணு தலைப்பில் நம்ம படிக்க போகிறோம். இந்த முழு அதிகாரத்தையும் மூணு தலைப்பில் வரலாம். முதலாவது ஆக்கானுடைய பாவம் செய்யப்பட்ட காரியம், செய்யப்பட்டது, அதை பார்க்குறோம். ரெண்டாவது அந்த ஆக்கானுடைய பாவத்தினுடைய கனி இஸ்ரவேலில் எப்படி தெரிஞ்சிச்சு, அதனோட கனிகள், அதனோட விளைவுகள். பாவம் இருந்தால் விளைவுகள் இருக்கும், அதனோட விளைவுகள் எப்படி தெரிஞ்சிச்சு, அதை பார்க்க போகிறோம். மூணாவது பாருங்களேன், முதலாவது முதல் வசனத்தில் அது செய்யப்பட்டது சொல்லப்படுது. ரெண்டுலேருந்து அஞ்சு வரைக்கும் அதனோட கனிகள் எப்படி இஸ்ரவேலில் பரவுச்சின்னு பார்க்குறோம். மூணாவதாக ஆறுலேருந்து 26 வரைக்கும் அந்த பாவம் எப்படி சுத்திகரிக்கப்பட்டது, சுத்திகரிக்கப்பட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்க தொடர்ந்து வெற்றியில் போனது காரணம் பார்க்குறோம். முதலாவது அந்த பாவம் செய்யப்பட்டதை பார்ப்போம். முதலாவது வசனம் படிங்களா.
இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகனுடைய குமாரனாகிய சத்தியின் மகன் தர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான்.
பாருங்களேன், இதுல ஒரு கண்டென்ஸ்டா அந்த செய்த பாவத்தை பற்றி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின அதிகாரம் எப்படி முடியுது, யோசுவாவுடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவுச்சு, அவர் அந்த எரிகோ பட்டணத்தை எரித்து சாம்பல் ஆக்கிட்டு ஒரு சாபத்தை போட்டார், இந்த ஊரை எவனாவது கட்டினா அவன் முதல் புல்ல அழிஞ்சிருவான் அப்படின்னார். அதே மாதிரி ஒன்று ராஜாக்களை ஒருத்தன் கட்டினா அவன் முதல் புல்ல அழிஞ்சு போச்சு, அது ஒரு வரலாறாக நடந்துச்சு. யோசுவாவுடைய வார்த்தை அங்கே நிறைவேறினதை பார்க்குறோம். அது பண்ணி முடிச்சுட்டு யோசுவாவுடைய பேர் புகழ் எல்லா இடத்துலையும் பரவுச்சு. எவ்வளோ இப்போ இன்னுமே யோசுவா எவ்வளோ பெருசாக ஆக போகிறாரு, சபை வளரப்போகுது, பெருசாக ஆக போகுதுன்னு நினைக்கிற ஒரு நேரத்தில் என்ன ஆச்சு, ஒரு ஆக்கானுடைய பாவத்தினால யோசுவா முகம் குப்புற உழுந்து, இஸ்ரவேல் ஜனங்களே முகம் குப்புற உழுந்திருக்காங்க. அடுத்த அதிகாரத்தில் எவ்வளோ பெரிய நல்ல கடவுளுடைய காரியங்கள், கடவுளுடைய ராஜ்யம் பரவுறது, வேலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இந்த ஆக்கானுடைய பாவம். பாருங்களேன், அப்படித்தான் நடக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஆகவே இதில் என்ன பார்க்குறோம், எவ்வளோ அதிசயமாக அந்த அதிகாரம் முடியும் போது இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட், பட். பட்டுன்னா என்ன தெரியுங்களா, ஆனால். இவ்வளோலாம் நடந்தால் ஆனால் அப்படின்ற மாதிரி, ஆனால் ஒரு துரதிருஷ்டமான ஒரு காரியம். ஆனால் என்ன நடந்து போச்சு தெரியுமா, கடவுள் சொன்ன எடுக்காதன்னு சொன்ன ஒரு காரியம் எடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், யார் இந்த ஆக்கான் அப்படின்னா, அவனுடைய வம்ச வரலாறு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் யாரும் இல்லை, நமக்கு தெரிஞ்சவர் தான். யாருடைய லைன்லேருந்து வந்தவர் இவர், யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தில் யார் மூலமாக வந்தது, சேரா மூலமாக வந்தது. யூதாக்கு ரெண்டு பேர் தன்னுடைய மருமகள் மூலமாக, பாரேஸ் அண்ட் சேரா, அந்த மாதிரி பிறந்தவங்க, தப்பாக பிறந்த அந்த இதுலேருந்து வந்தவங்க இவங்க. அந்த கோத்திரம் வம்ச வரலாறு போட்டிருக்கு பாருங்களேன். அவன் ஆக்கான் என்ன பண்ணிட்டான், ரெண்டு தப்பு பண்ணிட்டான் பாருங்களேன். அந்த பாவத்தை ஒரு ஒரு அறிமுகமாக அங்கே கொடுத்தாலும் அதை விவரமாக 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் தீட்டானதை எடுத்துக்கொண்டான், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்காம விட்டான் பாருங்களேன். 20வது வசனத்தில் படிங்களா.
அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இந்தின பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும், 200 வெள்ளி சேக்கலையும், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது.
அவன் செஞ்ச பாவத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன்ஸ்ல போட்டிருக்கு, வேர்ப்ஸ்னுவாங்க இங்கிலீஷ்ல, என்ன, நான் கண்டேன், இச்சித்தேன், எடுத்துக்கொண்டேன், மறைத்து வைத்தேன். அதான், நான் கண்டேன், இச்சித்தேன், எடுத்துக்கொண்டேன், மறைத்து வைத்தேன். அவன் என்னத்தை தான் கண்டான், என்ன கண்டான், பாபிலோனுடைய சால்வை, ஒரு நல்ல ட்ரெஸ், பாபிலோன் ட்ரெஸ்ஸை பார்த்தான். இல்லை இப்போ இன்னொரு அந்த டிரான்ஸ்லேஷனில் ஷைனார்ன்ற ஒரு ட்ரெஸ்ஸு, பாபிலோனில் ஷைனார்ன்ற ஒரு ஊர் வந்து ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ். அவங்க தான் உலகத்துக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸு, ரொம்ப வர்க்குள்ள ட்ரெஸ். அந்த பாபிலோன் ட்ரெஸ்ஸை அவன் எடுத்து கொண்டான் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப அழகாக, ரொம்ப கலராக இருந்துச்சு. அப்போ அடுத்ததாக 20 ஷெக்கில் வெள்ளி காசு, 50 ஷெக்கில் தங்க காசு எடுத்துக்கிட்டான். என்ன பார்க்குறோம், இந்த காசெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா இது ஒரு சில்லற காசு இல்லை, பல கோடிக்கு சேர. இப்போ கேல்குலேட் பண்ணி பார்த்தோம், பல கோடி ரூபாய் சம்மந்தமான காசை இவன் எடுத்துக்கிட்டான். அதுதான் பார்க்குறோம், எடுத்துக்கிட்டான். இந்தியன் ருபீஸில் போட்டோன்னா பல கோடிக்கு போவோம். இதில் கவனிங்க, ரெண்டு காரியம் அவன் செஞ்சுருக்கிறது. ஒன்று, தேவன் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட காரியத்தை அவன் அழிக்காமல் அதை அவன் எடுத்துக்கிட்டான். அது பாபிலோன் சால்வை. இன்னொன்று, ஆலயத்துக்கு கொடுக்கணும்னு நியமித்த காரியத்தை, வெள்ளியோ பொன்னையோ நியமித்த காரியத்தை அவன் கொடுக்காமல் தங்கி தன்னிடத்தில் நிறுத்தி வைத்து கொண்டான். இதை ரெண்டு தான் பார்க்குறோம். ரெண்டு பாவம் தான் செய்ததாக பார்க்குறோம். அதை என்ன பார்க்குறோம்? நான் பார்த்தேன், இதை தான் அவன் பார்த்தான். இதை பார்த்து அதை இச்சித்தான். பார்த்தது தப்பு இல்லை, ஆனால் தொடர்ந்து பார்த்து 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 எந்த அளவுக்கு பார்த்து இச்சை வரும் அளவுக்கு பார்த்து அவனுக்குள்ள ஒரு ஆசை அது மேலே உருவாகி அது மேலெல்லாம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு எழுதி இருந்தாலும் அவனுடைய ஆசை தடைப்பட்டப்பட்ட ஆசை அவனை மேற்கொள்ள வைத்து அதை எடுத்துக்கொள்ளணும்னு வந்துருச்சு அவனுக்கு. பாருங்களேன், அழிவுக்கு நியமிக்க எடுத்துக்கிட்டான். அவனுடைய அந்த கட்டளையை மீறி அது மேலே ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு பாருங்களேன், அதை எடுத்துக்கிட்டு மாத்திரம் இல்லை, அது எடுத்துக்கிட்டது தப்புன்னு தெரியும், மனசாட்சி குத்துதுன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரிவிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அதை என்ன பண்ணி வச்சான்? தன்னுடைய கூடாரத்தில் ஒளிச்சு, பூமியை தோண்டி ஒளிச்சு மறைச்சி வச்சிருக்கிறான். பாருங்களேன், அவன் இது வந்து தெரியாமல் செஞ்ச பாவம்னு சொல்ல முடியுமா? வேணும்னு திட்டமிட்டு மறைக்கணும்னு செய்த ஒரு பாவம். அதுதான் நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, இந்த பாவம் வந்து சடனாக நடந்துடாது. எந்த பாவமும் சடனாக நடந்துடுறதில்ல, ஒன்று தெரிஞ்சுக்காங்க. எந்த பாவமும் சடனாக நடந்துடுறதில்லை, அது வேறு பல வருஷங்களுக்கு பின்பதாக இருந்த வேர்லேருந்தான் வருது. அது குட்டி பாம்பு, சின்ன பாம்பை வளர விட்டோன்னா அது வளர்ந்து 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 ஒரு நாள் அனக்கொண்டா மாதிரி வரும். அந்த மாதிரி தான் இந்த ஆசை, இந்த பொருளாசை. இவனுக்கு வருமானது இல்லை. பாருங்களேன், 24வது வசனத்தில் ஆடுகள் மாடுகள் வசதிகள் எல்லாம் ரொம்ப வசதி உள்ளவன் இவன், அதெல்லாம் சேர்த்து தான் எரித்து அழிக்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப வசதி இருக்குது, ஆனாலும் அந்த ஆசை பொருளாசை அவனை விட்டதில்லை. பாருங்களேன், இச்சித்தேன் எடுத்துக்கொண்டேன். ஏன் இவனுக்கு இருக்கிறது பத்தாதான் இல்லை, அவன் ஆசை சின்ன வயசுலேருந்தே அதை வெட்டி போடாமல் அதை சாகடிக்காமல் அதை இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து இந்த நிலைமைக்கு அவன் வந்தான். யூதாஸ்க்கு எப்படி அவனுக்கு அந்த மரண பாவமாக மாறிச்சோ அந்த மாதிரி இது மாறிச்சு இவனுக்கு. பார்க்குறோம், இவனுக்கு எப்படி கற்பனை பண்ணி பார்த்தா எப்படி நடந்திருக்கலாம் இது? எல்லோரும் அந்த எரிகோவை சுற்றி வரும்போது ஆக்கானும் அதில் ஒருத்தன் வந்தான். அந்த எல்லோரும் கத்தின பிறகு அந்த மதில்கள் கீழே விழுந்த பிறகு எல்லாம் ஓடுறாங்க உள்ள. ஓடிக்க ஒரு கையில் பட்டையும் ஒரு கையில் அந்த டார்ச்சை எடுத்துக்கிட்டு வெட்டி வெட்டி வெட்டிட்டு அந்த ஊரெல்லாம் வீடெல்லாம் கொளுத்தணும். ஒரு வீடை கொளுத்துறான், ரெண்டு வீடை கொளுத்துறான், மூணு வீடை கொளுத்துறான், நாலாவது அஞ்சாவது வீடை போய் பார்க்கும்போது அவனுக்கு வீடு ரொம்ப அழகாக இருந்திருக்கு. ஒரு கற்பனையாக யோசித்து பார்த்தோன்னா வீடு பாப்பாப்பா எவ்வளோ அழகாக இருக்குதே இந்த வீடு அப்படின்னு, சரி அழிக்கிறதுக்கு கொளுத்துறதுக்கு முன்னாடி உள்ளே போய் கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு உள்ளே போயிருக்கலாம். உள்ளே போய் பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு சரி இதெல்லாம் கொளுத்த போகிறோன்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த ட்ரெஸ் அழகாக இருக்கு. அஞ்சு நாலு வீடை கொளுத்திட்டேன், ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குல்ல? ஆமாம், நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சரி, ஆனால் அதில் ஆண்டவர் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதேன்னு அதை பார்க்கும்போது ஆனாலும் எல்லாம் கொளுத்திட்டேன், இது ஒரு ட்ரெஸ்ஸில் என்ன ஆகிருப்போகுது அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்ஸில் தான் போட்டுக்கிட்டு நடக்கிற சீன் அவனுக்கு அப்படியே மனசில் ஞாபகம் வந்திருக்கு. பாருங்களேன், அப்படி தான் இச்சை வருது இல்லைங்களா? ஏவாளுக்கும் வந்துச்சு, அதை போடுவதற்கு இன்பமாக, புருசிப்பதற்கு இன்பமாக இச்சை. இது போட்டுக்கிட்டு நான் நடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் யோசித்து பார்த்துருப்பான். இது போட்டுட்டு நடக்கும்போது ஒருவேளை ரெண்டு மூணு வருஷங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களாம் எரிகோவை மறந்த பிறகு நான் தெருவில் போட்டு நடக்கும்போது எல்லார் கழுத்தும் என்னை பார்க்கமே, பாபிலோன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பா ஆக்கான் என்ன ஸ்டைலாக சுற்றுறாருன்னு எல்லாரும் என்ன பார்ப்பாங்களேன்ற ஒரு ஆசை அவனுக்கு. சின்ன ட்ரெஸ்ஸு தானே, அதில் என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது? சரி, இன்னும் போய் அதை என்ன பண்ணுறாரு, கொளுத்துறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் போய் எடுத்து மடித்து வைக்கிறார். மடித்து வச்சோம் திடீர்னு கண்ணுக்கு ஒரு ஃப்ளாஷாக அவருக்கு படுது, என்னடா இதுன்னு. ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் அங்கே என்ன இருக்குது? அந்த பக்கம் சில்வர் இருக்குது, சில்வர் இருக்குது. சரி, ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோம், இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பெரிய சின்ன சின்னதாக தான் ஆரம்பிக்கிறது இல்லைங்களா? ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோம், இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? தங்கம் இருக்குல்ல விஷயம், சில்வரில் இருக்குல்ல விஷயம், அடித்தா பார்த்தீங்கன்னா பேங்கை திருடணும், சின்ன சின்ன திருடக்கூடாதுன்னு அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை. அது சரி, இதை எடுத்துட்டோன்னா ஓ கொஞ்சம் இடம் கொடுத்தா பாவம் சும்மா இருக்காது இல்லையா? சரி எடுத்துக்க, ஏன் ஒன்று எடுக்கிற 200 ஷெக்கில் எடுத்துக்க, அந்த வீட்டில் இருந்தது 50, இது சில்வரோடு நின்னா பத்தாது, கோல்டையும் எடுத்துக்க. எடுத்துக்கிட்டு அவன் எல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கோல்டு சில்வர்லாம் ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும், மற்றதெல்லாம் எரிச்சுட்டு அங்கே இருக்கிற அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கொடுக்கணும், ஆலயத்துக்காக கொடுக்கணும். அது அவன் என்ன பண்ணா, அதை கொடுக்காம தன்னோடு வைத்து கொண்டான். வைத்துக்கிட்டு அதை ஊரை எரிச்சிட்டான், எங்கேயோ மறைச்சி வச்சுட்டான். அப்போ அவர் லீடர் வந்து கேட்குறாரு, ஆக்கான் வரும்போது, ஆக்கான் அந்த வீரை நல்லா எரிச்சுட்டேன், எல்லாத்தையும் எதுவுமே எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டே இல்லை, எல்லாத்தையும் எரிச்சுட்டேல்ல? ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் எரிச்சு விட்டேன் அப்படின்னு. அவன் பாவம் இப்படி தான் நடந்திருக்கும் பாரு, அவன் பாவம் இப்படி தான் நடந்திருக்கும். ஆனால் பயன்பாடுக்கு நம்ம கேட்க வேண்டியது, ஆக்கான் அந்த காலத்தில் ஜோஷுவா காலத்தில் மட்டும்தான் இருந்தாரா, இல்லை இன்றைக்கும் நம்ம கிரேஸ் ரிஃபார்ம் சர்ச்சில் ஆக்கான் உட்காந்துக்கிட்டு இருக்காரான்றதை நம்ம கேட்டு பார்க்கணும். அங்கே மாத்திரம்தான் இருக்கிறாரா, இல்லை இன்றைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்காரா? ஆக்கானே நீ எங்கே இருக்கிறாய்? அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் அந்த ஆக்கானால தாங்க சபை உருப்படாமல் போகிறது? தேவனுடைய, தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற ஜனங்கள் தேவனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாமல் மொடமடைந்து போகிறது இந்த மாதிரி ஆக்கானுங்கனால, இந்த மாதிரி ஆக்கானுங்கனால. ஏன் கடவுள் தெளிவாக அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டது, எனக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். அதை நீ செய்தாதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கும் போது, ஆனாலும் அதை இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில் டீல் பண்ண முடியாமல், டீல் பண்ணாமல் தீர்மானமாக அலமோதிக்கிட்டு அழுப்பிக்கிட்டு இருக்கிறவங்க யார்? அதைத்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். அழுப்பிக்கிட்டு இருக்கிறவங்க யார்? புதிய ஏற்பாடில் பாபிலோன் ட்ரெஸ்ஸுனா புதிய ஏற்பாடில் எதை குறிக்குது? எதை நாம் அழிக்கணும்னு வேதம் சொல்லுது? கொஞ்சம் கூட தயவு தாட்சணை பார்க்காம எதை அழிக்கணும்னு வேதம் சொல்லுது? பாருங்களேன், ஒரு இஸ்ரவேலன் ஒருபோதும் பாபிலோன் ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது இல்லையா? எது வேதம் சொல்லுதுன்னா, எதை அழிக்கணும்னு வேதம் சொல்லுது? ஒரு வசனம் படிப்போம், கொலோசியரில் பாபிலோன் ட்ரெஸ் எதுன்னு பார்ப்போம். கொலோசியர் 3:5,
ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியிச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள்.
அழித்து போடுங்கள், அழித்து போடுங்கள். இவையெல்லாம் அழிவுக்காக நியமிக்கப்பட்ட காரியங்கள். இவைகளை நீ தேவனுடைய உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு மத்தியில் நீ ஒரு அங்கத்தினரா இருந்தா, இஸ்ரவேலானா நீ இருந்தா, நீ என்ன செய்யணும்? விபச்சாரம், துரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை உனக்கு வரும்போது நீ என்ன பண்ணணும்? யூ ஷுட் பேர்ன் இட். அதான வேதம் நமக்கு சொல்லுது, பரிசுத்தாவியை கொண்டு மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழிக்காவிட்டால் சாவீர்கள்னு வேதம் சொல்லலையா? நமக்கு ஒரு டார்ச்சு, பரிசுத்தாவி தான் அந்த டார்ச்சு, அதை கொண்டு அதை நாம் அழிக்காவிட்டால் அது அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டது. அது அவைகள் என்ன? அவர்களினுடைய இன்னும் கொஞ்சம் விவரங்கள் பாருங்களேன், தொடர்ந்து படிங்க.
இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கால் ஆகாது தூஷணமும்
முடியல, கோபமும் மூர்க்கமும் பொறாமையும். ஆண்டவரே, நான் விபச்சாரத்தை எல்லாம் கொண்டு போட்டுட்டேன், ஆனா கொஞ்சோண்டு இந்த கோபம் ஒண்டி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கிற, இந்த பொறாமை ஒண்டி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கேன், இதை ஒண்டி பரிசுத்தாவினால் எரிக்காமல் கொஞ்சம் என் டென்ட்டில் பதைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை யாரும் எனக்கு மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாரா? ட்ரெஸ்ஸு தானே அவன் எடுத்து வச்சுக்கிட்டான், விட்டார ஆண்டவர் இல்லையே? அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டது தேவனுடைய உடன்படிக்கை ஜனங்குள்ளே இருந்து அதை நீ அழிக்கணும், அதான் உன் வேலை. அதை தான் ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு தான் பரிசுத்தாவியை உனக்கு கொடுத்துருக்கிறாரு. பாருங்களேன், கோபம், இதை நோ எக்ஸப்ஷன், இவை எல்லாவற்றையும் அழித்து போடுங்கன்னு அதில் வருது. பாருங்களேன், எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இதே தான் எபேசியர் 2, ஒரு வசனம் இல்லை, எபேசியர் 2:25 இதே மாதிரி தான் இருக்குது. படிங்களா, 4:25, எபேசியர் 4:25.
நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்களை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிறக்கத்திற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி பேசுங்கள். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள்.
துக்கப்படுத்தாதீர்கள், இவைகள் எல்லாம் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தினா துக்கப்படுத்துகிற ஆவி எங்கே உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, எங்கே உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது? இது அங்கே ஆக்கானுடைய பாபிலோனுடைய ட்ரெஸ், நாம் சாகடிக்க வேண்டிய ட்ரெஸ் என்ன? புதையற்பாடின்படியில் பார்த்தோம்னா இந்த பாவங்களை சொல்கிறாரு அவர் இல்லைங்களா. இந்த பாவங்களை அவர் சொல்கிறாரு, இது இதெல்லாம் வெறுக்கிறேன், இதை நான் அழிக்கணும்னு பார்க்குறேன், எல்லா சாதனங்களை கொண்டு நான் அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு இடம் என் வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டு அதுக்கு இடம் குறைஞ்சி போய்கிட்டு இருக்கு, நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன்றது ஒரு பக்கம். ஆனால் இதுக்கு வருஷம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அதை மறைச்சிக்கிட்டு அதை நாடகம் போட்டுக்கிட்டு ஆக்கானாக இருந்தா அது பயங்கரம், அது ரொம்ப பயங்கரம். புரியுதுங்களா? போராடி அந்த மார்டிஃபிகேஷன் ஆஃப் சின், பாவத்தை கொல்லணும் என்ற ஒரு இதில் ஆவியை கொண்டு நாம் பாவத்தை கொல்லணும். அவங்க டார்ச் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் எப்படி அழித்தாங்க, எரித்தாங்க, அந்த மாதிரி பரிசுத்தாவி தான் நமக்கு டார்ச் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அவரை கொண்டு மாம்சத்தின் கிரியைகளை அழிக்காமல் அதில் வளராமல் நம்ம இருந்தோம்னா நம்மளும் ஒரு ஆக்காந்தான், பாபிலோன் ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஆக்காந்தான். பாருங்களேன், அதான் புதிய ஏற்பாடில் இருக்கிற ஆக்கானை பார்க்குறோம். சரி, கோல்டு சில்வரை பற்றி என்ன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு? அது தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு காரியம், தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு காரியம். என்ன? தேவன் வந்து நம்முடைய சிருஷ்டிகர், நம்மளுடைய பராமரிக்கிறவர், நம்மளை மீட்டவர் கூட. அவருக்கு உரிமை இருக்குது நம்மக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறதுக்கு, இல்லைங்களா? என்ன உரிமை இருக்குது அவர்கிட்ட டிமாண்ட் பண்ணுறதுக்கு? புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுது? 12வது அதிகாரத்தில் ரோமர் 12 உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அது தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது, தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ண வேண்டியது நம்முடைய சரீரத்தை. அது ஆண்டவர் கேட்குறாரு, அது கொடுன்னு கேட்குறாரு. புதிய ஏற்பாடு உடன்படிக்கை ஜனங்களே, உங்ககிட்ட நான் கேட்குறது என்ன? உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? சும்மா பாட்டை பாடிட்டு வசனம் படிச்சுட்டு போகிறதில்ல, என் சரீரத்தில் வருகிற எல்லா காரியமும், என் சரீரத்தில் எனக்கு டைம் இருக்குது இல்லைங்களா, டைம், என்னுடைய டைம் சரி, என்னுடைய எனர்ஜி சரி, என்னுடைய பொருட்கள் சரி, எல்லாமே ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு காரியம். எப்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டது? அந்த காலத்தில் ஆதியாகமத்திலிருந்தே என்ன, ஒரு தசம பாகம்னு ஆண்டவர் வச்சுருந்தார். அது நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாகவே இருந்த ஒரு காரியம் இல்லைங்களா. அந்த காலத்திலேயே ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக் கொடுத்தாருன்னு பார்க்குறோம். காயின் அதை கொடுக்காம போனதுனால தான் அவன் அடித்தாருன்னு பார்க்குறோம். அந்த காரியம் ஆண்டவருக்கு, நான் எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்குறேன்ற ஒரு அடையாளம் வந்து என்ன, அது என்னில் இருக்கிற 10% ஆவது நான் ஆண்டவர் கொடுக்குறேன். அது இட்ஸ் அ சிம்பிள், என்னில் உள்ள எல்லா காரியமும் ஆண்டவருது. எடுத்து பாருங்கள், நம்ம டைம் ரொம்ப ப்ரெஷியஸ், வாங்க முடியாத ஒரு காரியம் டைம் ப்ரெஷியஸ். எப்படி வாழ்கிறோம்? உங்கள் டைம் நம்ம என்ன பண்ணுறோம்? 24 மணி நேரம் இருக்குது, 24 நேரத்தில் 10% எவ்வளோங்க, எவ்வளோ? 2.5 மணி நேரம். எத்தனை பேர் கொடுக்குறோம்? 2.5 மணி நேரம் வேணாம், 30 நிமிஷம் நீ கொடுக்குறியா? 30 நிமிஷமும் நீ கொடுக்காம இருந்தீன்னா நீ உன் வாழ்க்கைய டைமை என்ன நினச்சிக்கிட்டு, உன் டைமை நினச்சிக்கிட்டு தேவ ஜீவ பலி ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? இல்லவே இல்லை. யோசிச்சு பாருங்கள், இல்லவே இல்லை. கடவுளுக்கு பிரதிஷ்டை பண்ணி கொடுக்க வேண்டிய காரியத்தை நீ நிறுத்தி வச்சுக்கிட்டு ஆண்டவர் கொடுக்காமல் இருக்க, உன் டைமை வந்து நீ உன்னுடைய டைமாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க, பெரிய பாவம் அது, பெரிய பாவம். ஏன் நம்ம எனர்ஜியை எடுத்துக்கலாம், நம்முடைய முயற்சிகளை எடுத்துக்கலாம், ஏன் பொதுவாக அந்த தசம பாகத்தை எடுத்துக்கலாம். நம்ம பேசுகிறதே இல்லை, நான் ஒரு அம்மா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன், ஏமா போய் அந்த கள்ள போதகருக்கு போய் காசை கொடுக்குறீங்க, ஒரு தவறு இல்லையா, நல்லா போதகம் பண்ணுறது இல்லையா? அப்பா, பாரம்பரியமாக நாங்கள் வாழ்ந்து வந்தவங்க, அவ்வளோ வசதி இல்லை தான் எங்களுக்கு ஒரு காலத்தில், ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு, நாங்கள் அந்த பழக்கத்தில் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் எங்கள் முப்பிதாக்கிலேருந்து குறை வைக்காமல் எங்களை காப்பாற்றிருக்கிறாரு, அதை நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம். இது கள்ள போதகருக்கு கொடுத்துக்கிட்டு நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி கமிட்மெண்ட்டாக இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் என்னில் இருக்கிறது எல்லாமே ஆண்டவருக்குரியதுன்னா அதை சாக்ரமெண்டலாக ஒரு 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 சிம்பிளாக நான் என்ன காட்டுறேன், 10% உமது சாமி அப்படின்னு நான் காட்டுறேன். அதில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள், அதில் உண்மையாக இருக்குமா? அதாங்க ஏன் மல்கியால் போட்டிருக்கு, மனிதன் தேவனை கொல்லுவா, இந்த தேவன்கிட்ட திருடுவானோ அப்படின்னு கேட்டிருக்கு. நாங்கள் எங்கே திருடணும்னு மல்கியால் கேட்குறாங்க, தசம பாகத்துலேயும் காணிக்கையிலையும் என்ன திருடுனீங்கன்ற. ஆகாயில் சொல்கிறார். உங்கள் இப்போ சம்பாத்தியம்லாம் ஏன் ஓட்ட பயில போட்ட மாதிரி போது உங்கள் சம்பாத்தியம், ஏன் நிற்க மாட்டேன்து, என் ஆலயத்தை நீங்கள் கவனிக்கல அப்படின்றார். ஏன் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியத்தை பிரதிஷ்டை பண்ண என்னுடைய நேரமோ என்னுடைய எனர்ஜியோ பொருளோ நான் கொடுக்குறேனா? பாருங்களேன், அவன் கொடுக்காமல் வச்சுருந்தான். ஆக்கான் நம்மள இருக்காங்களா? ஆக்கான் யோசிச்சு பாருங்கள், ஒன்று ரெண்டு பாவம் அவன் செஞ்சது. முதலாவது அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட காரியங்களை அவன் டென்ட்டில் மறைச்சி வச்சிருந்தான். ரெண்டாவது தேவனுக்குன்னு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட காரியங்களை தேவனுக்கு கொடுக்காம தான் எடுத்துக்கிட்டு வச்சிருந்தான். இது ரெண்டு தான் அவன் செஞ்ச பாவம். அந்த பாவத்தின் கனி என்னன்னு பார்ப்போமா? பாருங்கள் என்ன நடக்குது அந்த பாவத்தின் கனி. ஏன் ஆக்கானுடைய பாவம் அவ்வளோ சீரியஸ்ஸு, ஏன் உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் சீரியஸ்ஸு? ஏன்னா நம்ம ஒரு சர்ச் மெம்பராக இருக்கிறதுனால, தேவனுடைய உடன்படிக்கையில் ஒரு ஆளாக வந்துட்டதுனால. வெளி ஆளாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, உள்ள ஆளாக வந்துட்டவனு பெரிய பிரச்சனைங்க. ஏன் பிரச்சனை யோசிச்சு பாருங்கள். என்ன முதல் வசனம் என்ன சொல்லுது? ஆக்கான் மேலே தேவன் கோபமாக இருந்தார்னா போட்டிருக்கு. என்ன பாட்டு போட்டிருக்கு? யார் மேலே? ஆக்கான் மேலேன்னு வரணுமே. ஏன் என்ன போட்டிருக்கு அந்த வசனத்தில்? இஸ்ரவேல் புத்திரர் மேலே. ஏன் செஞ்ச பாவம் யார் செஞ்சது? ஆக்கான் செஞ்சது. ஏங்க இஸ்ரவேல் மேலே கோபம்? ஏன் இஸ்ரவேல் மேலே கோபம்? ஏன் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவருடைய உடன்படிக்கை ஜனங்கள் எல்லாருமே ஒரு யூனிட்டாக தான் அவர் பார்க்குறார். ஆதாம் பாவம் செஞ்சோன்னா ஆதாமுடைய பாவத்தின் விளைவுகள் தன்னுடைய சந்ததியை அனுபவிக்கணும். கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம் எல்லோரும் கிறிஸ்துவோடு இணைந்தது மாத்திரம் இல்லை, ஒருவருக்கொருவருக்குள்ள இணைந்திருக்கிறோம். அப்படி தேவ ஜனங்களாக உடன்படிக்கையாக இருக்கும்போது ஒரு ஆக்கான் அந்த சபையில் இருந்தாலும் அந்த சபை முழுவதுமாக பாதிக்கப்படும், முழுவதுமாக பாதிக்கப்படும். அதுதான் இங்கே கடவுள் முதலாவது பாவத்தின் விளைவு என்ன பார்க்குறோம். ஆக்கானுடைய பாவத்தின் விளைவு என்ன பார்க்குறோம்? தேவனுக்கு முன்பதாக முழு இஸ்ரவேலே கில்ட்டியாக இருக்கிறத, குற்றப்பட்டவர்களாக இருக்கிறத பார்க்குறோம். பாருங்களேன், அது பார்க்கணும். அந்த பாவத்தின் குற்றம் இஸ்ரவேல் மேலே முழுமையாக இருந்தாலும் அதனோட சிவியாரிட்டி பல மடங்கு அதிகமாகுது அந்த ஆக்கான் மேலே. அவன் வெளியிலேருந்து அந்த பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, செஞ்சுருந்தா பரவாயில்ல, சபைக்குள்ளே இருந்து செய்கிறதுனால அது பயங்கர சிவியராக அவன் மேலே போயிடுது. ஏன் பாருங்களேன், ரொம்ப சிவியராக போயிடுது அவன் மேலே. 15வது வசனம் படிங்க. அந்த குற்றம் ஒரு விதத்தில் அந்த முழு கூட்டத்தின் மேலேயும் ஆண்டவர் மேலே கோபம் இருந்தாலும் அவன் மேலே இருக்கிற கோபம் பயங்கரமாக இருக்குது. 15 படிங்க.
அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்னியில் சுட்டரிக்கப்பட கடவது என்றார்.
அவன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவன் வரும். ஏன் அவன் சிவியாரிட்டி ரொம்ப அதிகமாக போது அவன் தேவனுடைய ஜடம்படி ஒன்றா இருந்துக்கிட்டு ஆக்கான் பாவம் செஞ்சானா? ஏன் அப்படின்னா அந்த பாவம் அவன் உடம்பு அவனையும் அவன் உடம்பையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளையையும் அவனுடைய பொருட்களையும் அவனுடைய சந்ததியே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும் அந்த பாவம். பாருங்களேன், ஆக்கானுடைய பாவத்தின் சீரியஸ்னஸை பாருங்கள். ரொம்ப பயங்கரம். உடாதவனை சும்மா அந்த பாவம் கடவுளுடைய ஜனங்களுக்கு மத்தியில் இருந்து அந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டு இருந்தார். ஆக்கான் மறைத்து கொண்டு டெலிபரேட்டாக வேணும்னு மறைஞ்சு செஞ்சிட்டு இருந்தா அந்த பாவம் அவனை சும்மா விடாது. ஆனால் அந்த சபைக்கும் அதனோட பாதிப்புகள் இருக்குது. முதலாவது பாதிப்பு என்ன பார்க்குறோம்? அவனுக்கு ரொம்ப பயங்கர பெண்டு இருந்தாலும் ஒருவேளை வெளியிலேருந்து அவன் செஞ்சுருந்தானா அவ்வளோ பாதிப்பு இருந்திருக்காரு. ஏன்னா இங்கே அவன் செஞ்சதுனால எல்லார் மேலேயும் அந்த எஃபெக்டை போடுறதுனால, அந்த சாபத்தை அவன் போடுறதுனால பெரிய பாதிப்பு, பெரிய பாதிப்பு. தேவனுடைய ஜனங்களின் உடன்படிக்கையில் அவனோ ஒருவனாக இருக்கிறதுனால அந்த பொல்யூஷன், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாரையும் பாதிக்க ஆரம்பிக்குதுங்க. எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். ஒன்றுன்னா அந்த எஃபெக்ட் பாருங்களேன், அந்த எஃபெக்ட் பார்க்குறோம். ஒன்றுன்னா பார்க்குறோம் எஃபெக்ட். முதலாவது என்ன நடக்குது? கடவுளுக்கு முன்பதாக முழு இஸ்ரவேல் ஜனங்களும் குற்றவாளிகளாக மாறிட்டாங்க. ரெண்டாவது என்ன நடக்குது? இஸ்ரவேல் மேல் கோபம் கொண்டார். என்ன செய்கிறது? ஆண்டவர் சபை மேலே ஒரு கூட்டத்தின் மேலே கோபமாக இருந்தார்னா என்ன உருப்படும் அந்த சபை? ஒரு மனுஷனால், யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷனால், ஒரு ஆக்கானால கோபம் கொண்டார். அந்த கோபத்தினுடைய பாதிப்புகள் என்ன தெரியுங்களா? முதலாவது பாதிப்பு பாருங்களேன், அந்த கோபத்தினுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? கடவுள் கோபம் வந்தால் என்ன செய்வார்? போட்டு டமால் டமால் நடிக்க மாட்டார். என்ன செய்வார் தெரியுமா? நம்மளுடைய பாவத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் அயோக்கியத்தனத்துக்கே விட்டுருவார். அவர் ப்ரிசர்விங் கிரேஸ், அவர் காக்கிற கிருபை, அவருடைய தொடர்ந்து நடத்துகிற கிருபையெல்லாம் இருக்காது, விட்டுருவார். கோபம் கொண்டார், அவருடைய கிருபை இல்லாமல் போகுது. எங்கே போகுது? முதலாவது எங்கே போகுது? அது பெருமையில் வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அந்த இஸ்ரவேல் கடவுள் கிருபை போன உடனே அவங்களுக்கு வந்தது ப்ரிசம்ஷன்னுவாங்க, அகங்காரம், பெரிய அகங்காரம் வந்துருச்சு அந்த கூட்டத்துக்கு. ஏன் கடவுளுடைய கோபத்தின் எஃபெக்ட் பாருங்களேன், கடவுள் நம்ம மேலே கோபம், கடவுள் கிருபா இருக்குன்னா தாழ்மை இருக்கும், அன்பு இருக்கும் இல்லைங்களா? அது இல்லை, அகங்காரம் வந்துருச்சு பாருங்களேன். இவங்களுக்கு என்ன அகங்காரம்? ரெண்டாவது வசனம் படிங்க.
யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயின் பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவானிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் அந்த ஆயை முறியடிக்கலாம்.
பாருங்களேன், ஆங்கார் என்ன, போய் வேவு பார்த்துட்டு வந்துட்டு இவங்க சொல்றாங்க, என்னவோ இவங்க தான் எரிகோவை போட்டு தகர்த்து எல்லாம் வென்று பெருசாக சாதித்த மாதிரி சொல்கிறாங்க. அது சின்ன கூட்டம், எல்லாரும் போக வேண்டியதில்லை, எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஆங்காரம், கடவுள் கடை கைவிட்ட நிலைமை பாருங்களேன். அது சின்ன விஷயம், நம்ம பார்த்துக்கலாம் பாருங்களேன். ஒரு பயபக்தி இருக்காது, ஆங்காரமாக எல்லாத்தையும் செய்வோம் பாருங்களேன். அது சின்ன விஷயம், நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க, அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் விடுங்க அப்படின்னு எல்லா கூட்டமும் போக வேண்டியதில்லை. ஒரு 3000 பேர் அனுப்புங்க போதும். என்னாச்சு? 3000 போய் உதவ வாங்கிட்டு வந்து 36 பேர் செத்து போனாங்க. யோசிச்சு பாருங்கள் அந்த காட்சியை, யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லா காணானியரும் ஓடுவோம், ஒரு மனுஷனை பார்த்து 100 பேர் ஓடுவோன்ற இஸ்ரவேல் ஜனங்க பின்னாடி அடி வாங்கிட்டு துரத்தி துரத்தி அடிச்சுட்டு வராங்க. பின்னாடி இருந்த 36 பேர் சாவடிச்சு மிரண்டு ஓடிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. இது என்ன ஒரு டிஃபீட், என்ன ஒரு தோல்வி! தேவ ஜனங்கள், கடவுள் யெகோவாவுடைய ஜனங்கள் சத்ருக்களுக்கு மத்தியில் நிற்க முடியாமல் ஓடுறாங்க. தாங்க விளைவு, அகங்காரத்தின் விளைவு, தோல்வி. முதலாவது என்ன பார்க்குறோம்? கடவுள் கோபத்தின் முதல் அறிகுறி என்ன? அகங்காரம், பெருமை வந்துடுது. ரெண்டாவது, அங்கே இருக்கிற தலைவருங்க முட்டாள்தனமான யோசனைக்கு, அப்பேற்பட்ட யோசுவாவுக்கே அந்த புளித்த மாவு எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆக்கான் பாவம் வந்து, கடவுள் கோபம் வந்து, கடவுள் பிரசன்னம் போயிட்டவொன்னு யோசுவா பாருங்கள் எவ்வளோ முட்டாள். அவரை கமாண்டரு இல்லை இவங்க பேச்சை கேட்கணுமா? அவருக்கு என்ன, யார் என்ன, ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு கோத்திரத்தை விடாமல் 12 கோத்திரம் எங்கே போனாலும் போகணும்னு அதான் டிசைன் கொடுத்துருந்தது. புரியுதுங்களா? நான் தான் அவனுக்கு வெற்றியை கொடுப்பேன். 12 கோத்திரம் போகும்போது அவங்க போர் செய்ய வேண்டியதுனாலும் அவங்களாம் பார்க்கலாம் கடவுள் எப்படி வெற்றி கொடுக்குறாருன்னு. எல்லாரும் போகணும். இந்த கூட்டம் எதுக்கு சொன்னாங்களோ தெரியல. ஒருவேளை இந்த எரிகோ விவரித்து ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்கல, ஒன்றும் எடுத்துக்கக்கூடாதுன்ட்டார். இங்கே போய் எங்களை ஒண்டி அனுப்புங்க, நாங்கள் போய் சுருட்டிக்கிறோன்னு அவங்களுக்கு என்ன இருந்திருக்கலாம் தெரியல. வந்து கொஞ்சம் பேர் போதும், எல்லாரும் வாங்க, நாங்கள் பங்கு போட்டுக்கிறோன்னு போனாங்க. மாம்சரீதமான ஆலோசனைகளுக்கு இடம் வந்துடுது பாருங்களேன். சரீரப்பிரகாரமான ஆலோசனை, கடவுள் கோபம் மேலே நிற்கும் போது இதாங்க ஆவருது, இதான் ஆவருது. தீர்க்க தரிசனம் இல்லை, வழி நடத்தல் இல்லை, மாம்ச பிரகாரமாக செஞ்சுட்டு போகிறது. யோசுவா, பேர்பட்ட யோசுவாவுக்கே அந்த புத்தி என்னத்துக்கு வந்துச்சு? ஒரு ஆக்கான் பாவம் என்னென்ன செய்து பாருங்கள் தேவ ஜனங்களுக்கு மத்தியில், தலைவர்களுக்கு யோசனையே இல்லாமல் திக்கு தசை இல்லாமல் செஞ்சிகிட்டு இருப்பாங்க. இதான் நடக்குதா? பயங்கரமாக நடக்குது. யோசுவாவுக்கு அந்த ஸ்பைஸ் சொல்கிறத போய் ஃபாலோ பண்ணிட்டு போகிறார். ஃப்ளெஷ்லி கவுன்சில், கடவுளுடைய மகிமை இருக்கணுமே இல்லை பாருங்களேன். ஃபெயிலியர். மூணாவதாக என்ன பார்க்குறோம்? நம்ம அதான், அந்த அகங்காரம் வந்துருச்சுன்னா போதும், ஒரு காரியத்தை வென்றுட்டோம், ஒரு வெற்றி வந்துருச்சுன்னா நம்ம இன்னுமே அந்த பலவீனத்தை உணராமல் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத போயிடுறோம் பாருங்களேன். புரியுதுங்களா? ஒரு இதை வென்றுட்டோம்னா ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் நமக்கு, அது கடவுளுடைய கோபம் இருக்கிறதுனால தான் வருது. ஏன்னா நம்மளுடைய குறைவை பலவீனத்தை எப்போ உணர்ந்து ஆண்டவர் மேலேயே சார்ந்திருக்கிறது அவருடைய ப்ரிசர்விங் கிரேஸ், அவருடைய காக்கிற கிருபை இருந்தால் தான் அப்படி நம்ம இருப்போம். என்றைக்கு நமக்கு அகங்காரம் வருதோ, நம்ம செஞ்சுருவோம் அதை பண்ணிடுவோம்னு வருதோ, கடவுள் கோபம் மேலே நிற்கிதுன்னு அர்த்தம் பாருங்களேன். அகங்காரமாக நான் பண்ணிடுவேன், ஏகாய்த்தானே சின்ன ஊருன்னு வந்துட்டாங்க. அப்படி பயங்கரமாக போச்சு. முதலாவது கடவுளுக்கு முன்னே அவங்கெல்லாம் குற்றவாளியாக நிற்கிறாங்க, கடவுளுடைய கோபம் தலை மேலே நிற்கிது, அந்த கோபத்தின் அறிகுறி வந்து பெருமை அகங்காரம் வருது. தலைவருங்க முட்டாள்தனமான யோசனைக்கு வழிவகுக்கிறாங்க பாருங்களேன், முட்டாள்தனமான யோசனை. மூணாவதாக என்ன எஃபெக்டை பார்க்குறோம்? 4-5 வரைக்கும் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? நாலுலேருந்து அஞ்சு பார்த்தோன்னா இஸ்ரேல் ஜனங்க கொல்லப்படுறாங்க. 36 பேர் கொலை தான் முதல் தடவை, முதல் தோல்வி அவங்களுக்கு. கொல்லப்பட்டு இஸ்ரேல் ஜனங்க பயந்து ஓடுறாங்க, ஓடுறாங்க. பாருங்களேன் விளைவு, தாழ்மையான சார்ந்துதல் இல்லைன்னா இதான் விளைவு, பயந்து ஓடுறாங்க. அஞ்சாவதாக என்ன பார்க்குறோம், அவங்களுடைய இருதயமெல்லாம் கரைந்தது. இந்த வார்த்தை கானானியருக்கு யூஸ் பண்ணப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்களை பற்றி கேள்விப்பட்டு அவங்க இருதயமெல்லாம் கரைந்து போயிட்டுன்னு இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டுச்சு. இப்போ யார் இருதயம் கரையுது? இஸ்ரேல் இருதயம் கரையுது. பாவத்தின் விளைவுகள், கடைசியான விளைவு என்ன தெரியுமா? இப்படி முதலாவது யோசிச்சு பாருங்களேன், இதாங்க ஆக்கானுடைய பாவம் ஏன் அவ்வளோ சீரியஸ்ஸு. ஒரு தேவனுடைய ஜனங்களின் உடன்படிக்கையில் இருந்து அவன் செஞ்சானா இதெல்லாம் நடக்குது. கடவுளுக்கு முன்பதாக அந்த சபையே குற்றவாளியாக, கடவுளுடைய கோபம் அந்த சபை மேலே இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற அகங்காரம் வந்துருது அந்த சபைக்கு. அந்த தலைவருங்க முட்டாள்தனமான காரியம் செய்வாங்க, மனிதர்கள் அங்கே கொல்லப்படுறாங்க, தோல்வி, இதெல்லாம் கரங்கி போகுது. அடுத்ததாக கடவுளுடைய நாமம் அந்த சபைனால் தூஷிக்கப்படுற அளவுக்கு ஆயிடுது. 9வது வசனத்தில் பாருங்கள்,
கானானியரும் தேசத்துக்குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இடாதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர்?
என்ன ஆகும் ஆண்டவருடைய நாமம் என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன், அந்த சபையினால் ஆண்டவருடைய நாமம் கேவல தான் படுறதை பார்க்குறோம். ஆகவே இதாங்க ஆக்கானுடைய பாவம், ஆக்கானுடைய பாவம், ஒரு மனுஷனுடைய பாவம், தேவனோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு மனுஷன், யாரு? ஒரு சர்ச் மெம்பர், ஒரு சர்ச் மெம்பர். அந்த ஒரு சர்ச் மெம்பரில் ஒரு ஆக்கான் இருந்தால் அது முழு சபையும் பயங்கரமாக பாதிக்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம், பயங்கரமாக பாதிக்கிறத. ஏன் புதிய ஏற்பாட்டில் அது இன்னும் வலியுறுத்தலாம், ஏன் வலியுறுத்தலாம்? கிறிஸ்துக்குள் நாம் இணைந்து இருக்கிறது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துக்குள்ளே நம்ம எல்லோரும் ஒருவருக்கொருவர் இணைந்திருக்கிறோம், ஒருவருக்கொருவர் இணைந்திருக்கிறோம். அந்த நமக்குள்ள ஒரு ஆக்கான் இருந்தால் போதும், என்ன ஆகும்? கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நின்று போவோம், அந்த சபை முன்னேறாது, அந்த சபை ஆங்காரம் பெருமை வந்துடும். அதனால் நம்ம யோசித்து பார்க்கணும், ஒரு சபை வளர்றது வந்து ஒரு நல்ல பாஸ்டரு, அவர் நல்ல பிரசங்கம் எடுக்கிறாரு, அதனால் சபை வளராது, அதனால் சபை முன்னேறாது. அது புரிஞ்சுக்காங்க இல்லைன்னா, கொஞ்சம் வளர்ந்தவங்க இருக்கிறாங்க, முதிர்ந்தவங்க இருக்கிறாங்கன்றதுனால இல்லை. அங்கே இருக்கிற ஒரு சபை மெம்பரும் ஒரு ஆக்கான், ஒரு ஆக்கான், ஒரு ஆக்கான் இருந்தாலும் தேவன் அந்த சபை மேலே கோபமாக இருக்கிறார், கோபமாக இருக்கிறார். பாருங்களேன், அதை நம்ம பார்த்துக்கணும். ஒரு ஆக்கான், ஒரு சர்ச் மெம்பர் இருந்தாலும் அந்த சபை மொடமாயிடுது, மொடமாயிடுது. இல்லைங்க, இது வெறும் பழையற்பாடு மாதிரி தான் இருக்குது அப்படின்னா புதிய ஏற்பாடில் இது இல்லையா? பாருங்களேன், புதிய ஏற்பாடில் என்ன ஆச்சு? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5 என்ன பார்க்குறோம்? ஒரு அனேனியா, ஒரு சஃபீரா தான். ஏன் செத்து போனாங்க போய் சொன்னதுக்கு? அங்கே ஒரு ஆக்கானை பார்க்குறோம், ஆக்கான் பாவத்தை பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 12:26 படி,
அதனால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும்.
ஒரு அவயவம்
மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும்.
அது ஒரு அவயவம் பாடுபட்டா இட்ஸ் அ நேச்சுரல் திங். மற்ற ஒரு அவயவம் அங்கே ஒரு மெம்பர் ஒரு ஆக்கான் அதை செஞ்சுட்டு இருந்தானா மற்றதுக்கெல்லாம் எஃபெக்ட் இருக்கும். இங்கே யோசுவாவுக்கு பார்க்கல, பாருங்களேன், யோசுவாவுக்கு எப்படி ஆயிடுச்சு, அந்த ஊருக்கே எப்படி ஆகிப்போச்சு, சபைக்கும் அதுதான் நிலைமை, சபைக்கும் அதுதான் நிலைமை. இன்னொன்று படிங்க, 1 கொரிந்தியர் 5:6.
நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா?
கொஞ்சம் பிசைந்தமா, ஏன்? ஒரு இச்சை உள்ள மனுஷன், ஒரு இச்சை உள்ள மனுஷன் அங்கே இருந்தா மற்ற எல்லாத்தையும் புளிப்பாக்குவான், அவனை தூக்கி வெளியே போடுன்றார், சபையில் வைக்காதுன்றார். ஏன் அந்த அளவுக்கு வெளியே போடணும்? ஏன் அது இருந்துச்சுன்னா அந்த சபையே பாதிக்கும், விடாத அப்படின்றார், விடாதன்றார். நம்மளாம் என்ன சொல்கிறது? மற்ற 18 பார்த்தீங்கன்னா இதான் ஆண்டவர் சபை கொடுக்குற முதல் இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன தெரியுமா? முதல் இன்ஸ்ட்ரக்ஷனுங்க, வேறு ஒன்றுமே சொல்லலை. சபை உருப்படணுமா, சபை நல்லா வளர்ந்து மேலே போகணுமா, நீ செய்ய வேண்டியது, ஒருத்தவனாவது பாவம் செஞ்சானா என்ன பண்ணணும், போய் நேராக போய் தனியாக போய் சொல்லு. ஏன் ப்ரைவேட் சார்ந்தால் அந்த பிரதர் பாவம் அவர் பலவீனம்னு விட்டுறலாம், இல்லை இல்லை போய் சொல்லணும். பிரதர் இது செய்கிற தப்பு, நீங்கள் மாற்றிக்கணும், நீங்கள் சபை மெம்பராக இருக்கீங்க, நீங்கள் உடன்படிக்கையில் இருக்கீங்க, நீங்கள் ஆக்காமல் இருக்கக்கூடாதுன்னு போய் சொல்லு. அவன் கேட்கல, இது ஏன் பர்சனல் விஷயம், இதெல்லாம் யாரும் தலையிடக்கூடாது, இது ஏன் பலவீனம்னு சொன்னார்னா இன்னும் ரெண்டு பேரை கூப்பிட்டுப்போம். ரெண்டு பேரையும் கேட்கலன்னா என்ன செய்யணும், சபைக்கு சொல்லிவி. சபைக்கு அவன் கேட்கலன்னா என்ன செய்யணும், தூக்கி வெளியே போடு, வெளியே போடு. ஏன் அவ்வளோ சீரியஸ் ஆண்டவர், பர்சனல் பாவம் இல்லையா? ஏன் கொஞ்சம் புளித்தமாக இருந்துச்சுன்னா அந்த சபை உருப்பட போகிறதில்லை, உருப்படவே போகிறதில்லை அந்த சபை. அதனால தான் ஒரு ஆக்கானுங்க, ஒரு ஆக்கான் பாபிலோன் ட்ரெஸ்ஸை தன் டென்ட்டில் மறைச்சி வச்சுருந்தானா, ஒரு ஆக்கான் கடவுளுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட காரியத்தை கொடுக்காமல் இருந்தானா, அந்த சபையை ஆண்டவர் பிரியத்தோடு பார்க்கறதில்ல. ஏன் ரெவலேஷனை நம்ம படிக்கலையா? 2-3 அதிகாரத்தை பட்சிக்கிற கண்களோடு 5 சபையை ஏங்க பிடிச்சி திட்டினாரு? ஏன் திட்டினாரு? நீ டாலரேட் பண்ணுற, நீ இடம் கொடுக்குற, அதை நான் ஒத்துக்க மாட்டேன், நான் மெரிக்குவேன் உங்களை. நீயா சரி பண்ணுறியா, இல்லை நான் அந்த விளக்கு தண்டை இல்லாமல் பண்ணிவிட்டேன், நான் ஒழுங்காக சரி பண்ணுன்னு வார்னிங் அவர் ஏன் கொடுக்குறாரு? சபைக்கு தானே கொடுக்குறாரு. நான் பார்க்குறேன் எல்லாத்தையும், நான் பார்க்குறேன் ஆக்கான் எவான்னு பார்க்குறேன், அவனுக்கு இருக்குது, அவனுக்கு மரண படிக்க வந்து எழு ஜெசபேல் கொடுக்குறாரு, அவனுக்கு கொடுக்க போகிறானா, அவங்க எல்லாரையும் உதைக்க போகிறேன்றார். உங்கள் எல்லாருக்கும் அந்த பாதிப்பு இருக்குது, உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்றார். ஏன்? ஒரு ஆக்கான் இருக்கிறதுனால. ஆகவே இது பாருங்களேன், ஒரு ஆக்கான், திருப்பியும் நான் சொல்கிறேன், ஒரு இது வந்து ஒரு நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், வளர்கிறோம், முயற்சி எடுத்து இதெல்லாம் மேற்கொண்டு இதெல்லாம் வளர்கிறங்க, பரிசுத்தத்தில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கிற நான் மேற்கொள்கிறேன், அப்படிப்பட்ட காரியம் இல்லை. இது வேணும்னு காலாகாலமாக மறைத்து மறைத்து வச்சு வேணும்னு டெலபரேட்டாக செய்கிற பாவங்க அதை பற்றி தான். ஏன்னா பொதுவாக கிறிஸ்தவங்க நம்ம வளரும் போது சில பாவங்கள் நம்மளை மேற்கொள்ளுது சில நேரங்களில், ஆனால் அது மனம் திரும்பி வேலை வரும், நான் திரும்பி எல்லா சாதனங்களையும் பயன்படுத்தி அது இடமே கொடுக்க மாட்டேன்றோம். நான் காலில் கூட சொல்லியிருந்தேன், விரும்பி ஒரு போதை நான் பாவத்தை செய்யக்கூடவே மாட்டேன், அது சாக்கடைக்கு ஒட்டிருச்சுன்னா ஐயோன்னு ஒட்டிட்டு சீக்கிரம் வந்துடுது. அந்த மாதிரி நமக்கு சில நேரத்தில் வாய் தவறி ஏதோ போய் சொல்லிடுறோம், அந்த மாதிரி சில இது இல்லை. வேணும்னு காலாகாலமாக செஞ்சுட்டு இருந்தால் இங்கே எங்கே அந்த ஆக்கான் இருக்காங்க? அந்த அக்கானால் தான் இந்த சபை உருப்பட மாட்டேன்னு, அந்த அக்கானால் தான் இந்த சபை வளர மாட்டேன்னு, ஆத்மாக்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க, சபைக்கு இடமும் கிடைக்க மாட்டேன். அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். ஆண்டவருடைய கோபம் இந்த சபை மேலே இருக்குது, நம்ம பார்த்துக்கணும். அந்த ஆக்கானை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம், எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது. பாருங்களேன், அந்த ஆக்கானை எக்ஸ்போஸ் பண்ணி அவனை என்ன சொல்கிறது, அந்த சபையை சுத்திகரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அது பாருங்களேன், இல்லைன்னா கடவுள் என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வார்? இல்லைங்க, அதெல்லாம் ஏன் நம்மளை மற்றவங்களை இது பண்ணிக்கிறது ஏன் அப்படின்னா என்ன ஆகும், அதனோட பாதிப்பு பாருங்களேன், அந்த சபை இன்னும் ஆங்காரத்தில் வளரும், பெருமையில் வளரும், அந்த லீடர்ஸ் எல்லாம் ரொம்ப ஜபிக்கிறதுலாம் குறைஞ்சி போவோம், அந்த சபையும் ஜபத்தில் குறைஞ்சி போவோம், ஆங்காரம் செல்ஃப் சஃபிஷியன்ஸ் இல்லைங்களா? லோடேஷிய சபை இருந்துச்சு பாருங்களேன், நான் ஐஸ்வர்யவான், அவ்வளோ நல்ல டீச்சிங், அவ்வளோ அது இருக்குது, அதெல்லாம் ஆங்காரத்தில் வளர்ந்துக்கிட்டு போவோம் அந்த சபை. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் கள்ளபோதகத்து இடம் கொடுக்கும், பலவீனம் அடையும், உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவரும் சாவங்களும் கூட ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் கடவுளுடைய ஜீவன் தருகிற பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. எதையோ அதையோ இதையோ சொல்லி ஒரு கூட்டத்தை ஆடுகளை இல்லை, கூட்டத்தை சேர்க்குறோன்னு சபை வளர்றோம்னு நம்மளும் சேர்த்துட்டு போகலாம். உண்மையாக மறுஜென்மம் அடைந்த ஒரு கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியை நம்மளால் பார்க்க முடியாது, பரிசுத்தாவியே கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ப்ரெஷஸ் ஆத்மாக்களை நம்மளால் பார்க்க முடியாது. ஏதோ பணத்தை கொடுத்து கொஞ்சம் கூட்டு வரலான்னு வைங்க, ஆளுங்க வேணும் ஆளுங்க வேணும்னு செய்யலாம் அப்படி, ஆனால் கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இருக்காது, கடவுளுடைய கோபம் நம்ம அந்த சத்ருக்களுக்கு மத்தியில் நம்ம ஓடும். ஒரு சின்ன பாவம் போதும் நம்மளை கீழே வழுத்தி ஓடுறதுக்கு, அது பின்னாடி அது நம்மளை தோத்திக்கிட்டு வரோம், எவ்வளோ தூரம் அது பின்னாடி நம்ம ஓடுவோம் பாருங்களேன். எவ்வளோ நம்ம சுதந்திரத்தில் மேற்கொள்ள வேண்டிய காரியங்கள், எவ்வளோ வளர்ந்து எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர காரியங்கள்லாம் மேரிஸ் ஃபீஸ்ட்லேயும் விக்ரஹ ஆராதனையிலையும் பெரிய பெரிய கோயிலுங்க வளர்ந்துக்கிட்டு போவோம், நம்மளை சுற்றி மேரிஸ் ஃபீஸ்ட் வளர்ந்துட்டு போவோம், நம்ம சபை அப்படியே முடமாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படின்னு நம்ம ஆயிடுவோம். கடவுளுடைய கோபம் இது அதெல்லாம் பார்த்துட்டு நம்முடைய இருதயங்கள்லாம் என்ன ஆகும், தண்ணீரை போல் உருகிப்போம், ஐயோன்னு உருகிப்போம் தான் நம்ம நிலைமை ஆயிரும் பாருங்களேன். ஆகவே அதை விட பெரிய வேர்ஸ்ட் ஆகுறது என்ன தெரியுமா, கடவுளுடைய நாமம் இந்த சபையினால் தூஷிக்கப்படி கேலி பண்ணுற அளவுக்கு நம்ம சபை போயிடும், அப்படித்தான் ஆயிரும் இல்லைங்களா, கேலி பண்ணுற அளவுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார், ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரா? நம்முடைய அப்ஸ்டக்கல்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லைங்க, சும்மா அவருக்கு ஒன்றுமே இல்லை, டக்குன்னு தூக்கி போடுற அவர் வல்லமை என்ன, எரிகோ எனக்கு பெருசு இல்லை, யோர்தான் எனக்கு பெருசு இல்லை, இன்னும் ஏஹாய் கூட எனக்கு பெருசு இல்லை, நீ விசுவாசத்துக்கு கீழ்படிந்தினா ஆனால் ஆக்கான் பாவத்தை வச்சு நீ மறைச்சிக்கிட்டு இருந்தீன்னா ஒரு சின்ன காரியத்துக்கு முன்னாடி உன்னால் நிற்க முடியாது, உன் இதயமே கரங்கி மறங்கி போகும். எத்தனை காலம் நம்ம மறைச்சிட்டு இருக்கோம், அதாங்க பார்க்கணும். சின்ன ஆக்கானோ நம்மளை மேற்கொண்டுடும், கடவுளுடைய கோபம் நம்ம மேலே இருக்கிறோம். கடவுள் கோபம் பராமரிப்பு, கடவுள் கோபம் நம்மக்கிட்டே இருந்துச்சுன்னா பராமரிப்பில் அவர் புன்னகை நம்மளுக்கு போச்சுன்னா எதுங்க வாய்க்கும் நம்மளுக்கு, யோசிச்சு பாருங்களேன். அந்த இதுதானே ஆயிரும். இதில் உபாகமத்தில் சொல்கிறது, போகும்போதும் வரும்போதும் எந்திரிக்கும் போதும் தூங்கும் போதும் உனக்கு சாபம் 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 நல்லதே நடக்காது உனக்கு, நான் ஆயிராதா நம்ம வாழ்க்கை. யோசிச்சு பாருங்கள், என்னத்தான் அந்த பாவம் கொடுக்குது, என்னத்தான் கொடுக்குது. இதுக்கு சொல்லியிருந்த 100 மடங்கு இன்பத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, ஏன் அதை மறைக்கணும், ஏன் அதை மறைக்கணும் பாருங்கள். இதுதான் பரிசுத்தாவிய துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். பரிசுத்த நம்ம கேட்க வேண்டியது என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ஓ ஆக்கானே நீ எங்கே இருக்கிறாய், அதான் நம்ம கேட்கணும். ஆக்கானே நீ எங்கே இருக்கிறாய், உன்னுடைய பாபிலோன் வஸ்திரம் என்ன, ஏன் தேவனுடைய ஜனங்களை நீ தொந்தரவு பண்ணுற, உன்னுடைய பாவம் ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு. ஏன்னா கடவுளுடைய உடன்படிக்கை ஜனங்களுக்குள்ளே இருந்து நீ செய்கிற பாவம் ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு. ஏன் அது உன்னை விடாது, அதனோட சிவியாரிட்டி ரொம்ப பயங்கரம். ஏன்னா ஏன் பாவத்தினால முழு சபையும் பாதிக்கப்படுதுன்னு இருந்துச்சுன்னா, அப்படிதான் படுதுங்க படுது. புதிய ஏற்பாடில் பழைய ஏற்பாடில் உங்களுக்கு காமிக்கல, ஏன் பாவத்தினால முழு சபைக்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நின்று போதுன்னு இருக்கும்போது அதனோட ரத்த பலி எவ்வளோ பயங்கரம்னு உங்களால் யோசிக்க முடியுமா? என் சரீரத்துக்கு அதனால் என்ன ஆகும்னு யோசிக்க முடியுமா? என் குழந்தைங்களுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைங்களுக்கு பாவ போகுது பார்க்க போகிறோம், என் சந்ததிக்கு என்ன ஆகும்னு யோசிக்க முடியுமா? யோசிக்க முடியாதுங்க. சுயநலமாக எனக்கு என்ன கூட சொல்லான்னு வந்துச்சுன்னா, உங்களை யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, உங்களை யாராவது இல்லை நாங்கள் தெரியாமல் இந்த சபைக்கு சேர்ந்துட்டோன்னா, இந்த சபையில் சுயநலமாக சொல்கிறேன், நான் இங்கே மெம்பராக இருக்க இல்லைங்க நான் போயிடுறேன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறது நல்லதுன்னு வருது. ஆனால் அது முந்தின நிலைமையோட உங்களுக்கு பயங்கரமாக போகும், அது அப்படி நல்லது தான் ஒரு விதத்தில். ஆனால் அதை விட நல்லது என்னங்க, இப்போ செய்கிற அந்த அறிக்கை செஞ்சு அந்த ஆக்கானுடைய பாவத்தை வெளியே கொண்டு வந்து மனம் திரும்புறது இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், மனம் திரும்புறது நல்லது இல்லையா? அதான் தேவனை மகிமைப்படுத்துன்னு யோசுவா அவருக்கு சொல்கிறார், தேவனை மகிமைப்படுத்து. ஆகவே நம்ம பார்த்துக்கணும் இது. நம்ம சபையில் யோசிச்சு பாருங்கள், நம்மளாம் மெம்பராக பார்த்து, அதுக்கு தான் பார்த்து பார்த்து மெம்பராக எடுக்கணும், பார்த்து பார்த்து மெம்பராக தான் எடுத்திருக்கோம். என்ன எனக்கு இருந்த அறிவுக்கு என்னால் எவ்வளோ செய்யணுமோ செஞ்சு முடிச்சிருக்கிறோம், ஆனாலும் சரியில்லாமல் இருந்தால் நான் என்ன பண்ணுறது, யோசிச்சு பாருங்களேன். ஆனாலும் வளர்கிறதுக்கு நான் தான் தடையாக இருப்பேன், மீட்டிங்ஸ் நடந்தால் நான் ரெகுலராக வரமாட்டேன். சில பேர் அந்த காரணம் இந்த காரணம் வறுமை காரணம், ஆண்டவர் தான் பார்க்கணும் எந்த காரணம்னு. நம்ம சபைக்கு வராமல் நம்ம வறுமை ஒருபோது சரியாக போகிறதுல இன்னும் மோசமாக தான் போக போகுது. சபைக்கு வந்து தஞ்சமே ஆண்டவரே நீ காப்பாத்துன்றதுனால தான் நம்முடைய எல்லா நிலைமையும் மேலே வரமே தவிர, அது இல்லைனா அப்படி வராது. ஒரு ஆக்கான போதங்களே, ஒரு ஆக்கான முழு தேசத்துக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மேலே வந்துச்சே கோபம். நம்ம சின்ன சபையில் ஒரு ஆக்கான் என்னென்னங்க செய்ய முடியும், யோசிச்சு பார்க்க முடியுமா? அவங்கனால யோசிச்சு பாருங்க, அது ரொம்ப பயங்கரங்க, ரொம்ப பயங்கரம். ஆகவே நான் சொன்ன மாதிரி என்ன என்ன விளைவு, ஒன்று இந்த மனம் திரும்பி நம்ம பாபிலோன் நம்ம டென்ட்டை தோண்டி இருக்கிற அந்த பாபிலோன் துணியை, அந்த அசிங்கத்தை அவலத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அதை அறிக்கை இடுறது ரொம்ப நல்லது. பெரிய ஆசீர்வாதம் ஒன்று சொல்லட்டுங்களா, நம்ம ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நம்ம பாவங்களை அறிக்கை இடுறது ரொம்ப பலன் கொடுக்கும் தெரியுமா? கடவுள் அதை பார்த்து ரொம்ப கிருபையை கொடுக்குற. அந்த பழக்கம் நம்மக்கிட்ட இல்லை, ஏன் இல்லைன்னு நமக்கு எனக்கும் தெரியல. ஒருவேளை நான் செய்கிறது இல்லையா, ஏன் இல்லை, நான் ரொம்ப செய்வேன் அந்த காலத்தில். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சு ஒரு வாட்டி தவிச்சுக்கிட்டு இருந்தேன், போய் பாஸ்டர்கிட்டே நேராக சொன்னேன், சொல்லிவிட்டு பாஸ்டர் தயவுசெய்து சபையில் எல்லாருக்கும் அறிவிங்கன்னு சொன்னேன், எல்லாருக்கும் அறிவிங்கன்னு. என்ன விடுதலை அது கொடுத்துச்சு தெரியுமா, ஆண்டவர் என்ன கிருபையை கொடுத்தாரு தெரியுமா? அந்த மாதிரி ஆக்கானா நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பாவத்தை அறிக்கையிடுங்க, ஓப்பனாக அறிக்கையிடுங்க. இல்லைன்னா ஆண்டவர் விட போகிறது இல்லை. பாருங்கள், கோத்திர கோத்திரமாக போகிறார், அடுத்தது வரப்போகுது குடும்பம் குடும்பமாக போகிறாரு, ஆளாளாக போகிறாரு, போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி நிற்க வைக்கிற வரைக்கும் அவர் விடலை பண்ணுறாரு. அடுத்தது விடமாட்டார் அவர், உன் பாவம் ஒன்று சும்மா விடாது ஆக்கானா நீ இருந்தீங்கன்னா. அதான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு மருந்து என்ன, இதுக்கு மருந்து என்ன, ரெமெடி, ஒரே ரெமெடி என்ன, நம்மளை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மளை நிதானித்து நம்ம அறியணுங்க. தானித்து அறியணும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அந்த ஆக்கானை எடுத்துகிட்டு போய் அவன் குடும்பம் எல்லாத்தையும் அவனுக்கு சம்மந்தமான எல்லாத்தையும் தூக்கி போட்டு கில்காலில் ஒரு குவியலை ஏற்றுனாங்க, 12 கல்லை வச்சு. இங்கே ஒரு குவியலை ஏற்ற போகிறாங்க, பெரிய கல் வச்சு. எத்தனை அங்கே 12 தான், இங்கே எத்தனை கல்லுங்கன்னு எண்ணிக்கையே இல்லை. அந்த மாதிரி ஒரு கல், 2 கல்லும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், மறக்கவே கூடாது. நம்ம எல்லாரையும் பண்ண வச்சோம் 12 கல்லுங்கன்னு. இந்த ஆக்கானுடைய குவியலை நம்ம பண்ணணும், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சோதிச்சு பார்க்கணும். முகம் குப்புற யோசுவா உளுந்தார், நான் உளுந்தங்க இதை படிச்சுட்டு முகம் குப்புற என்ன நான் ஆராய்ஞ்சு பார்க்குறேன், சாமி நான் ஒரு ஆக்கானா, என்னில் ஏதாவது இருக்கா பாவம், சாமி என்னை காப்பாத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட உளுந்து என்னுடைய பாவங்களை நான் அறிக்கைடுறேன், மன்னிப்பு கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட மன்றாடுறேன், என் பாவம் இந்த அளவுக்கு பாதிக்குமான்றது நடுங்கி போய் நான் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் தான் செய்யணும், உங்களில் ஒரு குவியலை ஏற்றுங்க, பாவத்தை எழுதுங்க, அறிக்கை பண்ணுங்க. யாராவது அடுத்த வாட்டி பாஸ்டர்ஸ்க்கு நம்ம மீட்டிங்கில் ஒருத்தர் எடுத்துக்கிட்ட அறிக்கை செஞ்சுக்கிறது நல்லது இல்லைங்களா. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இந்த மாதிரி இருக்குது, என் கூட ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் பாவிங்கள் தான் இல்லைங்களா, நம்ம எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுத்தோன்னா ஆண்டவர் கிருபை காட்டுவாருங்க, அது செய்கிறத விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வேற ஒன்றும் இல்லை. ஒரு லிஸ்ட் எழுதணும், ஆண்டவர் செய்த நன்மைகள். அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும், சபை முன்னேறணுமா, ஆண்டவருடைய கோபம் போகணுமா, ஆண்டவருடைய அருள் நமக்கு கிடைக்கணுமா. நம்ம பாவத்தில் உணர்ந்து, நம்ம பாவத்தை மன உணர்ந்து தீமையிலிருந்து திரும்பும்போது தாங்க ஆண்டவருடைய ஒளி சிரிப்பு நமக்கு கிடைக்கிறது, அப்படியே பிரகாசம் கிடைக்கிது, யோர்தான் திறக்குது, எல்லாம் நமக்கு நடக்குங்க. அதை செய்யணும், அதை விட பெரிய பாக்கியம் நமக்கு இல்லை. உங்களுக்கு தடைகள்லாம் உடைக்கப்படும் இல்லைங்களா. என் ஜனங்கள் எப்போ தங்களை தாழ்த்தி அறிக்கேட்டு தங்க வஸ்திரத்தில் இதயத்தை கிழித்து வராங்களோ அவங்க தேசத்தை நான் சுகப்படுத்துகிறேன் என்கிறார் ஆண்டவர். நமக்கும் அது செய்வார். ஆக்கான் பாவம் உங்களை என்ன செய்யுது பாருங்கள், உங்களையே அழிக்குது. உங்களை அழிக்கிறது மாத்திரம் இல்லை, சபைக்கு எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ பாதிப்பு. ஆகவே அடுத்ததாக யோசுவா செய்ய போகிறார், அதிகாலையில் எந்திரிச்சு, எவ்வளோ கஷ்டமான வேலை, அதிகாலை எந்திரிச்சு அதை செய்கிறார். ஆகவே நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துங்க, இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து உங்களை நாங்களே நிதானித்து அறிந்தால் எதோ செய்கிறதுனால ஒன்றும் ஏற்பட போகிறதில்ல. கடவுள் கோபத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை கிழிக்க போகிறோம், நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஏன் இருதயத்தை சோதிச்சறிஞ்சு ஆண்டவரே முகம் குப்புற அவர் உழுவும் போது எந்திரி, அங்கே உழுகும்போது தான் எந்திரின்றார் இல்லைங்களா. நம்ம எல்லாரும் அதை செய்யணும், ஜெபம் பண்ணுவோம் நம்ம.